எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவள்ளை திறமையற்கொண்டு இப்பொழுது ஆறாவது வரலாறாக வெள்ளியம்பல தெருக்கூத்தாடியது என்பது பற்றி சிந்தனை செய்கிறோம். இப்படி வரலாற்று அமைப்பிலே காண்டால், சென்ற முறை திருமணத்தை கண்டோம். திருமணத்திலே நம்முடைய மீனாட்சி அம்மையை சொக்கநாத பெருமான் மணந்து கொள்கிறார். அப்படி மணந்த வரலாற்றை தான் திருமணப்படல் என்ற பகுதியிலே பார்த்தோம். ஆனால் நாம் திருமணத்தை பார்த்தோமே தவிர நண்பர்கள் உணவு அருந்தவில்லை. அதனால் உணவு அருந்துவது இப்பொழுதுதான். எனவே சென்ற மாதம் திருமணமாகி இந்த மாதம் திரு சாப்பாடுன்னு சொல்லப்படாது. நம்முடைய தொடர்பு அப்படித்தான் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் தொடர்பு, என்றோ தொடர்பு பண்ணுகிறோம். அவ்வளவு தவிர திருமணம் முடிந்தது, முடிந்த உடனே நம்ம சாப்பாடு தான். அது கூட எப்படிப்பட்ட திருமணம் என்று சொன்னால், அநேகமா அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 8 முதல் 9:30 வந்திருக்கணும், 10:30 முடிஞ்சிருக்கணும். உடனே 11 மணிக்கு எல்லாம் இலை போட்டாச்சு. இந்த 11 மணிக்கு இலை போட்ட பிறகு ஒவ்வொருத்தரா வந்து முக்கியமானவர்களை அழைப்போம். அப்படி அழைக்கின்ற பகுதியில் தான் ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கிறது. இந்த உணவுக்கு என்று சொன்ன உடனே அப்பொழுதெல்லாம் அழைத்துதான் போவாங்க. இப்ப அழைக்காம இங்க வந்து திருமணம் இருக்கும் போதே நான் பாட்டு போய் சாப்பிட்டு வர்றதெல்லாம் இப்போ, ஏன்னா நமக்கு இருக்கிற விரைவு, அவங்களும் கல்யாணக்காரங்களுக்கு இருக்கிற விரைவு எல்லாம் சேர்ந்து, இந்த பரபரப்பெல்லாம் இல்லாத காலத்துல திருமணம் முடிந்து வேண்டிய அந்த பெண்ணுமை சிறப்பு செய்ய வேண்டியெல்லாம் செய்து, அதன் பிறகு இலை போட்ட பிறகு யார் அதுலயும் இந்திமையால் சம்பந்தி விட்டார் முதல்ல வந்து இங்கே மன வீட்டில் சம்பந்தி விட்டார்களுக்கு முதல்ல வரவேற்பு பண்ணி, அவர் இந்திமையாதவர்களுக்கு எல்லாம் வரவேற்பு பண்ணி, அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் அப்படி சாப்பிட பழக்கம் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் ஒன்னும் நேரம் இல்லை. சம்பந்தம் இல்லாத ஆள் முதல் பந்தியில சாப்பிடுவான், ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப 4வது பந்தியில சாப்பிடுவான். இப்ப இருக்கலமே இது இது விட்டுடுவோம். அப்பொழுது ரொம்ப நேர்மையான அமைப்பு நடக்கிற திருமணம் ஆனதுனால எல்லாரும் வந்து அந்த 11 மணி இலை போட்ட உடனே மீண்டும் போய் பெரிய முனிவர்களாக இருப்பவர்கள் உண்ணும் தோறும் நீராடுவார்கள். முப்பொழுதும் நீராடல், காலையிலும் நீராடுதல், நண்பகலும் நீராடுதல், பிறகு மாலை அது ஒரு 6 மணிக்கு நீராடி வழிபாடெல்லாம் செய்துட்டு உணவு இருந்தது. எனவே முப்பொழுதும் உண்பது. இந்த ஒரு குறிப்பை நம்முடைய பழைய நூல்களில் இருக்கின்ற ஒரே ஒரு நூல் திரிகடுகம் என்ற ஒரு நூல், அந்த 8 தொகை 10 பாட்டு 11 கணக்கு ஒரு அடுக்கு சங்க இலக்கியங்களை சொல்லுவோம். 8 தொகை 8 நூல்கள், 10 பாட்டு 10 பாட்டு, 8 தொகையும் 10 பாட்டும், 10 8 18, இதெல்லாம் மேற்கணக்கு நூல்கள் என்று பெயர். இந்த 4:40, 4:45, 5:30 கடுகம் ஒரு பண்பா இருக்கு. அதுல சொல்லப்படுற நூல்கள் எல்லாம் கீழ்கணக்கு நூல்கள் என்று பெயர். இந்த மேல்கணக்கு கீழ்கணக்குன்னு ஏன் பிரித்தார்னு கேட்டா, பாடலிலே மிகப்பெரிய பாடலாக இருப்பதெல்லாம் மேற்கணக்கு நூல்கள். ஏனென்றால் இப்ப 8 தொகை 10 பாட்டுல இப்ப முதல் திருமுருகாற்று படி இங்க இருக்கிறது இல்லவா, வரிக்கு மேல இருக்கு. அதுலயே 10 பாட்டுலயே மதுரை காஞ்சி ஒன்றிருக்கு, 700 வரி இருக்கு. ஆகவே இவையெல்லாம் நீளமான பாடல்கள், அதெல்லாம் 10 பாட்டை முன் வச்சாங்க. அப்புறம் 8 தொகை, நற்றினை, குறுந்தொகை, 500, 18, 10 பரிபாடல், கலித்தொகை, 600, புறநானூறு, இது 8. இந்த 8 நூல்களும் அதே போல பாடல்கள்ல 4 வரி பாடலும் இருக்குது, ஆனா 40 வரி பாடலும் இருக்கும், 60 வரி பாடலும் இருக்கும். அதனால அப்படி பாடல் மிகுதியாயிருப்பதை எல்லாம் இது ஒரு 8 சேர்த்து 10 8 18 மேற்கணக்கு நூல்கள் வைத்தாங்க. அறநூல்களாகவே மிகுதி இருப்பன. சில நூல்கள் வந்து அகப்பொருள் பற்றியும் பேசுவன, தெனிமாலை 150 அகப்பொருள் பற்றி பேசும். இன்னும் ஒரே ஒரு நூல் கார் எட்டுன்னு பேரு, அது என்ன கேட்டா வெறுமன வந்து அந்த கார்கால வரணை மட்டும் சொல்லும். இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 18 நூல்கள் பாடல் வகையில் ரொம்ப சின்னதா இருப்பதனால அதை கீழ்கணக்கு என்று வைத்து அப்படி ஒரு 18, இப்படி ஒரு 18, 36 நூல்கள். அதுக்கு முன்னே தோண்டிய தொல்காப்பியம் 37. இந்த சங்க காலத்திலேயே தோன்றிய ஒரு நூல் 3000 ஒரு நூல், அது கொஞ்சம் அதிகமா பரவல, அது ஒண்ணு 36, 37, 38. சங்க காலத்தை அடுத்து இருக்கிற காப்பியங்கள்ல முதல் முதல் தோன்றியது சிலப்பதிகாரம் மணிமேகலை. அது சங்க காலத்தை அடுத்துன்னு சொல்லாம சங்கம் மருவிய காலம் என்று ஆராய்ச்சியாளர் ஒரு அருமையான சொல்ல சொல்லி சங்கத்தை அடுத்து வந்த நூல்கள் 2. ஆக இந்த 40 நூல்கள் தான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு காலத்துல நம்ம தொடக்க காலத்துல எம்இ எல்லாம் வந்த போது புலவரெல்லாம் வந்த போது சங்க சங்க இலக்கியம் படித்தது ரொம்ப பிரமாதமா சொன்னது ஒரு காலம். இப்ப இந்த பிற்கால இலக்கியம் எல்லாம் இப்ப நேத்து வந்த இன்னைக்கு வந்த இலக்கியம் எல்லாம் வந்த உடனே இதுக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல, படிக்கவும் ஆதி இல்ல, ரொம்ப குறைவு. அது லிட்ரேச்சர் தான், இது லிட்ரேச்சர் தான் பேர் வந்துட்டு இப்படி எல்லாம் போய் காலப்போக்கில் போயிட்டு அது போட்டோம். அந்த நூல்களிலே கீழ்கணுகள் உள்ள திருகடுகம்னு ஒரு நூல். திருகடுகம்னா பாருங்க, மருத்துவத்துக்கு மருத்துவம், அறிவுக்கு அறிவு, ரெண்டு சேர்த்து சொன்னது அப்படிப்பட்டது காலம். இந்த சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு சேர்ந்ததுன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் மும்மூன்று செய்திகளை சேர்த்து சொல்லி அதை வாழ வைப்பதனால திருகடுகம்னு பேரு. திரியனா மூணு, கடுகம்னா தெரியுமில்ல, கடுக்காய் முதலாக. இந்த இதுல கூட ஒரு பாட்டு உண்டு, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறுகிய நடப்பவர் காலை வீசி கடிதல் நடப்பரே. ஒரு பாட்டு, காலையில இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில கடுக்கா, இது மூன்று சாப்பிட்டா கால் வலி வயிற்று வலி இந்த மாதிரி போக்குவரத்து வியாதிகளாம் இருக்காதா? இதுக்கு நேர் மருதல ஒண்ணு இருக்குது, ஆளை படுக்க போடுறது, அப்படி ஒரு பாட்டு பாடி வச்சான். அது வேண்டாம், தெரியுங்க சொல்றேன். காலை மாங்காய் கடும்பகல் தேங்காய் மாலை புளியங்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை வீசி கடிகை நடப்பவர் காலை கூணி குறுகி நடப்பறேன்னு. இப்படி எல்லாம் நமக்கு பெரியவர்கள் உணர்வுக்காக வந்து தந்த அருமையான அறங்களையும் பாடல்களாக பாடினார்கள், உடலுக்கான அறவுரையும் சொன்னார்கள். அப்படி மும்மூன்று நீதிகளை சொன்னது அப்படி ஒரு அமைப்பான் நூல். அதுல ஒரு பாடல், உண்பொழுது நீராடி உண்டல் என்ற ஒரு அறத்தை சொல்ல வருது. அதைத்தான் மையமாக கொண்டு நாம் இங்கே பார்க்க போறோம். இப்பொழுது நாம் நேர அந்த நூலுக்குள்ள நுழைவோம். ஒரு முன்னுரை போல சொன்னது, உலகியல் நிறுத்து வான் வந்து ஒரு பரம் சுடர் வான் திங்கள் குலமணி விளக்கை வேட்டு கோமுடி கவித்து பாராண்டு இலகுரு தோற்றம் ஈரால். இப்ப ரொம்ப நேரம் சொல்லிவிட்டு இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்றாங்களே வான்வழியில, இப்ப நாம் இதுவரைக்கும் என்ன படிச்சோங்கிறது இப்ப இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்னது? ரெண்டு படலத்தினுடைய சாரம், தடாதகையாருடைய திருவதாரம், அடுத்தார் போல் இருக்கிற திருமணம். இந்த இரண்டு படலங்களிலும் என்ன படித்தோம் என்று சொன்ன, இரண்டும் பெரிய படலம் படிச்சுட்டோம். அதுல என்ன படித்தோம் என்றால், உலகியல் நிறுத்து, பெருமான் வந்து இந்த உலகியலை எப்படி நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதற்காக, அவன் நமக்கு கற்றுத்தருவதற்காக உலகியலை கற்றுத்தானாம். மற்றதுல உலகியல் உலகியல்னா என்ன அப்படின்னு கேட்டா, உலகியல் நிறுத்து வான் வந்து ஒரு பரம் சுடர். நாமெல்லாம் அந்த உலகியல் தெரிவதற்காக அவன் அங்கிருந்து இறங்கி வரான், பாவம் வானிலிருந்து வந்தான். நம்முடைய அப்பர் சுவாமிகள், வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று பாடுகிறார். வள்ளல் வள்ளல்னா யாருக்கு வள்ளல்னு பேர் கேட்டா, தன்னலம் கருதாமல் தன் நிலைக்கு கீழிறங்கி உயிரில் வாழ்வே வாழ்வுன்னு கருதுகின்ற ஒருவர் இருப்பாரானால் அவர் தான் வள்ளல். அந்த மாதிரி பெயருடைய ஒரே ஒரு தகுதி வாய்ந்தவர் பெருமான் இறைவன் தான் என்று சொன்னார். ஏன்னர் வான் படித்து அருமையா கைலாயத்திலையும் தேவலோகத்திலையும் இருக்கலாம், கவலையே இல்லை, அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வந்து இம்மண் புகுந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து இங்க இருக்கிற மனிதன மற்ற ஏழை உயிரினங்களை எல்லாம் ஆட்கொண்டவன், அதனால் அவன் வள்ளல் என்று சொன்னார். வான்படித்து இம்மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வள்ளலாக இருக்கின்ற சுக்கநாத பெருமான் அங்கிருந்து கீழே இறங்கினாராம். இறங்கி என்ன செய்தார், வான் திங்கள் குலமணி விளக்கை வேட்டு, அதான் போன தரம் படித்தது. வான் திங்கள் குலமணி, சந்திரகுலத்தை தனக்கு தலைமையாக கொண்டிருக்கிற பாண்டியார் அரசு, அந்த பாண்டிய அரசுல தோன்றிய தடாதக பிராட்டியாரை திருமணம் செய்தார். எனவே திருமணம் செய்தது எதுக்குன்னு கேட்டா, இதுதான் மக்களாய் பிறந்தவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலை இல்லவரை நன்றாக கல்வி அறிவோடு வளர்வதும் பண்போடு வளர்வதும், அதன் பிறகு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமாக திருமணம் நடத்தி அந்த இல்லற வாழ்வை ஏற்று நடத்துவதும், அதன் வழி இறை வழிபாடு மற்ற குரு வழிபாடு எல்லாவற்றையும் செய்யவும், இப்படி அமைப்பு தான் இதுதான் உலகியல். இந்த உலகியலை நாம் தெரிந்து கொள்வதற்காக இம்மாதிரி அவன் தோன்றி இங்க வந்து பெருமாட்டியை மணந்தான் என்று சொன்ன. எனவே தனக்காக திருமணம் அல்ல, நமக்காக செய்த திருமணம். அவங்க ஏது அவங்க பிரிந்தது ஏது சேர்ந்தது ரெண்டும் இல்லை. இவையெல்லாம் ஒரு விளையாட்டாக நமக்கு சொன்னது காரணம், மனித வாழ்வு இப்படி அமைய வேண்டும் என்பதற்காக அந்த உலகில் தெரிவதற்காக அவன் செய்த விளையாட்டினர். அதுக்காக வேட்டு திருமணம் செய்து கோமுடி கவித்து, இப்ப அம்மா ஆட்சி, அந்த அம்மா ஆட்சி தான் பெருமான் தனக்கு மனவாளனாக வந்தவுடனே இந்த ஆட்சியை அவிடமே சீட்டும், நான் வந்து அடியவனா இருக்கிறேன் என்று சொல்லிட்டாங்க. அதனால அந்த பெண்ணரசு ஆட்சியை இந்த பெருமான் ஏற்றுக்கொண்டு கோமுடி கவித்து அரசியல் செலுத்தி பாராண்டு இலகுரு தோற்றம் ஈதால் இப்படி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிலைமையை நாம் இதுவரை பார்த்தோம் என்று சொல்றேன். எனவே இது தடாதய பிராட்டியார் திருவதாரத்தையும் திருமண பள்ளத்தையும் உள்ளடக்கிய ஒரு செய்தி சுருக்கம், செய்தி சுருக்கம். அந்த திருமணத்தில் இப்பொழுது அப்படி ஆரம்பிக்கணும். அந்த திருமணத்தில் சென்ற முறை திருமணம் நடந்தது என்று பார்த்தோம். அந்த திருமணத்துக்கு பிறகு என்ன ஆயிற்று? முனிவரர் இருவர் தேர அலையில் ஆனந்த கூத்து செய்தவாறு அறையலுற்றாம். அந்த திருமண நிறைவில் ரெண்டே ரெண்டு முனிவர்களுக்காக பெருமான் வெள்ளியம்பலத்தை உருவாக்கி திருக்கூத்தாடினானா, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்ப அப்படியானா இருமுனிவர் யார்? வெள்ளியம்பலத்தை தோற்றுவித்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்தின் பயனாக உலக மக்களுக்கும் உயிர்களுக்கும் கிடைக்கின்ற பயன் என்ன என்பதைத்தான் இந்த வரலாறு இனி சொல்ல வைக்கிறது. எனவே நடந்ததும் நடக்க இருப்பதும் என்று சொன்னோம். நடந்தது முதல் இரண்டு வரிகள், நடக்க இருப்பது பின் இரண்டு அடிகள். அப்படியாக வைத்து ரொம்ப அருமையாக இதெல்லாம் இந்த காப்பீட்டினுடைய கோப்பு, ஒரு கட்டுக்கோப்புன்னு சொல்றமே, அது அமைப்பு செய்திருக்க. எனவே நடந்தது நடக்க இருப்பது. அப்போ முனிவர்கள் யார், எதன் பொருட்டவர்களுக்கு வெள்ளியம்பலத்தில் கூத்தாட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இப்பொழுது நாம் நினைக்க போறோம். புண்ணிய மலர் மென் கொம்பை வேட்டபின், திருமணம் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்சது, நாட்டி பட்டம் மாவி பட்டம் விளக்கு இதெல்லாம் எல்லாம் செஞ்சது, அல்ல மச்சள முதல்ல இதெல்லாம் போட்டது. இப்ப இந்த கால முறைப்படி வாழ்த்துப்பா அது பாட்டு முழங்கிச்சு. நண்பர்கள் கொடுக்கிற இதெல்லாம் சும்மா உலகிற்காக சொல்றேன், அவருக்கு நண்பர் எல்லாம் நண்பர் தான். நண்பர்கள் அவங்க வந்து சூட்கேஸ் கொடுக்கறது, மற்றது கொடுக்கறது, இப்படி எல்லாம் எல்லாம் மணி 11:10, 11:15 அப்படி ஆச்சு. அது ஆன பிறகு புவனம் தாங்கும் கண்ணுதல் மூர்த்தியாய கௌரியன் மனத்தில் வந்த மண்ணியல் வேந்தர் வானோர் மாதவர் பிறரும் உண்ண நன்னுதிர். பெரிய பந்தி ஒரே சமயத்துல. இப்ப நாமெல்லாம் கல்யாண மண்டபம் போகணும்னு சொன்னா அவங்க தகுதிக்கு ஏற்ப செய்யறோம், பெரிய மண்டபம். அதனால ஒரே சமயத்துல சார் 1000 பேர் இருந்து சாப்பிடணும், அதுவும் டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிடும். அது மாதிரி கல்யாணம் பண்ண பாருங்க. ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட அப்படி இருந்தாலே 4 பந்தி போடணும்னா என்றால் அப்படி பெரிய சார் அவ்வளவுலாம் வேணாங்க. ஒரு 300-400 பேர் இருக்க முடியா, ஒரு 2 பந்தி இருக்க முடியா, அது மாதிரி சின்ன திருமண மண்டபம் பாருங்கன்னா அவங்க தகுதி ஆகுது. பெருமானுக்கு என்ன தகுதின்னு கேட்டாரு, 4 விதமான ரகம் அவருக்கு மக்கள் வருகை என்னன்னார். 1 விண்ணவர் தேவர் வருவாங்க, அடுத்தது வேந்தர் மன்னியல் வேந்தர் அரசர்கள், ஏன்னா இவன் தான் அரசனாக இருப்பதனால் தன்னை சூழ்ந்திருக்கிற அரசர்கள் எல்லாம் வரணும். அப்புறம் வானோர் வரும், 2 மாதவர், மாதவர் நல்ல முனிவர்கள் எல்லாம் வரணும். பிறர் சரிங்களா, ஏன்னா அது பிறர்ல அடங்கும் மற்றதெல்லாம், அங்க இருக்கிற சமையல் பண்றது, மற்றவங்க போக்குவரத்து, நண்பரா இருக்கும், இப்படி எல்லாம் இப்படி 4 விதமான மக்கள் வரணும். அதனால ஒரே சமயத்துல 100,000 பேர் உட்கார மாதிரி பெரிய பேர். அதனால இங்க இந்த பக்கம் இந்த 4 வருஷம் முனிவர்களுக்கெல்லாம் விட்டுருங்கப்பா, இந்த 4-5 வருஷம் மாணவர்களுக்கு விட்டுருங்க, அந்த வரிசையே மன்னவர்களுக்கு விட்டுருங்க, இந்த மற்றவங்களுக்கு விட்டுருங்க என்று சொல்றாங்க. ஒரே நேரத்தில் இப்படி பெரிய பந்தி இலை போட்டாச்சு. இலை போட்டு காய்கறி தான் பரிமாறணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும், சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளணும். சிலவா சாதத்தை வச்சிடப்படாது, உட்கார்ந்த பிறகுதான் உணவு பரிமாறணுமே தவிர அது வந்து காய்கறி தான் பரிமாறி வைக்கணும், வச்சுட்டு கூப்பிடணும் வந்து உட்காருங்க. இந்த உட்கார்ந்த பிறகும் உணவு வைப்பாங்க, உணவு வைத்து வச்ச உடனே வந்து நான் பாட்டு காய்கறி வறுவல் இந்தியெல்லாம் சாப்பிடுறதுக்கு பாருங்க, அது இன்னும் அந்த காலத்துல இருக்கலாம், அப்படி கூடாது. ஒரு பெரும் பந்தியில எல்லாருக்கும் வந்துதான் பார்த்துட்டு பெரியவங்க சாப்பிடறாங்கன்னு பார்த்த பிறகு சாப்பிடலாம், அப்படி சொன்ன பிறகு சாப்பிடணும். இன்னொரு அருமை திருமடங்கள்ல இருக்கு, மாகேஸ்வர பூஜைன்னு பேர். மாகேஸ்வர பூஜை, மாகேஸ்வர பூஜைன்னா வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் மாகேஸ்வரர்களாக இறைவனாகவே கருதி அவர்களுக்கு வழிபாடு செய்வாங்க. யார் பந்தி போடுறாங்களோ அது வெறும் தரங்களுக்கு வழிபாடு செய்வாங்க. அது சட்டப்படி ரொம்ப அருமையா செய்யணும்னா அது ஒரு 15 நிமிஷம் ஆகும். எல்லாருக்கும் மலர் வைத்து அவர்களுக்கு முதல் அப்புறம் தூபம் நறுமண புகை காட்டி, அதன் பிறகு கற்பூரம் எல்லாத்தையும் காட்டி, யார் அந்த செய்கிறார்களோ அவர்களை அவர்கள் அந்த மக்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்கள் கையினால திருநீர் பெற்று, அதன் பிறகு எல்லாரும் என்னுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க உணவினை ஏற்கலாம், ஏற்க வேண்டுகிறேன் என்று சொன்ன பிறகு தொடணும் கையா, அது வரைக்கும் சரி விடுறது. அதான் முறை. அப்படி வருகின்ற பொழுது ஓதாமூர்த்தி என்று நான் சொன்ன ரொம்ப அற்புதமாக அதற்கேற்ற சில பாடல்கள் பாடுவாங்க. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், இந்த குறுந்தொகை எப்பவும் எல்லாரும் பாடுவாங்க. ஏன்னா அன்னம் பாலிச்சிருக்கு அதனால அது. அவர் கொண்டு வந்து மணி புகுந்து குலாவ பாதம் விலைக்கு இப்படிதான் பாடுவாங்க. இதெல்லாம் பாடின பிறகு அது நிறைவு பண்ணும்போது இது வர பூஜையெல்லாம் பண்ண பிறகு ஒரு 5-6 மங்கள சொற்கள் சொல்லப்படும். மங்கள சொற்கள் சொல்லப்படும். காசி ராமேஸ்வரம் முதலான இடங்கள் எல்லாம் நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு ஆகியவை எல்லாம் சிறப்பாக நடக்கப்பட்டதாக திருப்பு திருவுள்ளத்தரைக்க சொன்ன உடனே அரகர அரகரா அப்படிமாங்க. இங்க வந்திருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் சிவஞானமும் தீர்க்காயத்தும் மேன்மேலும் பெறுவதாக திருவுளத்தரைக்க அரகர அரகர. இந்த விருந்தினை செய்கின்ற மக்களுக்கு எல்லா நலங்களும் எல்லா பேர்களும் மேன்மேலும் பெறுவதாக திருவுளத்தடைக்க அரகர அரகர என்று இப்படிப்பட்ட அந்த மொழி உரைகளை ஆசி உரைகளை சொல்லி அதன் பிறகு சாப்பிட வைப்பதுதான் மாகேஸ்வர பூஜையின் பேர். ஆகவே அதெல்லாம் சாப்பாடுல கை வச்சிடப்படாது. வச்சுட்டா நீங்க எப்படி திருநீர் கொடுப்பீங்க? ஒன்று, இந்த வணங்கும் போது இந்த உட்கார்ந்து இருக்கிற பந்தியில உட்கார்ந்து இருக்கும் என்ன தென்னு செய்யணும் கேட்டா, கறி எத்தனை வந்திருக்குது, காய்கறி எத்தனை வந்திருக்குது, நமக்கு வெளியே வந்துட்டு அந்த இடத்துமே அமைக்கப்படாது. இவர்கள் தம்மை என்ன கருதிக்கணும், தம்முடைய மன தியானத்தினாலே பெருமான் தம் உள்ளத்துல வீட்டிருப்பதாக தம்மை மாகேஸ்வரர்களாக பாவித்துக் கொண்டு போகணும். அப்பதான் வணங்குறவங்களுக்கு பயன், வணங்குறவங்களுக்கு பயன். வணங்குகின்றவர்களும் இங்க இருப்பவர்கள் எல்லாம் மாகேஸ்வரர்கள் என்று கருதி வணங்கணும். அப்பதான் அவர்களுக்கு பயன்.